தீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
கண்டோம் கேள்விப்பட்டோம் வேதத்தில் வாசிக்கின்றோம், அற்புதர் அல்லவோ என் இயேசு. அற்புதர் 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 அல்லவோ என் இயேசு. கண்டோம் கேள்விப்பட்டோம் வேதத்தில் வாசிக்கின்றோம், அற்புதர் அல்லவோ என் இயேசு.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததற்காக அவரை துதிக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வரிசையாக கற்று வருகிறோம். இன்று ஏசாயா 50:2 முதல் 51:23 வரை சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது ஏசாயா 50:2 பாருங்கள்.
நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? மீட்க கூடாத படிக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலனில்லாமற் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்றப்பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கிப் போடுகிறேன். அவைகளிலுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது.
நான் வந்தபோது, அதாவது யெகோவாகிய தேவன் நேரடியாக வந்தபோது, இயேசுவாக வந்தபோது, இஸ்ரவேலின் வரவேற்பு எப்படி இருந்தது என்பதை இங்கே சொல்கிறார். அவர் சீனாய் மலையிலே இறங்கி வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததை இது குறிக்கவில்லை. அவர் அவ்வாறு இறங்கி வந்தபொழுது அந்த வரவேற்பை அவர்களிடம் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் தள்ளி இருக்க வேண்டும் என்றே அப்பொழுது அவர் வலியுறுத்தினார். ஆனால் அவர் மனிதனாக இறங்கி வந்தபோது, சாதாரணமான மனிதனாக இறங்கி வந்தபோது அதை எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்கவில்லை. அவருடைய பிறப்பு ஊழியம் போன்றவற்றிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஊழியம் செய்தபோது அவர் அவர்களை தள்ளி கொலை செய்தார்கள். இதுவே யூதர்கள் இயேசுவுக்கு அளித்த வரவேற்பு. சீமோன் பேதுரு பெந்தேகொஸ்தே நாளிலே இவ்விதமாக யூதர்களை பார்த்து சொன்னார். அப்போஸ்தலர் 2:22-24 வரை பாருங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவிப்பின்படியேயும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர்கள் மேசியாவை தள்ளினபடியினாலே அவர்களை தேவன் புறக்கணித்ததாக தெளிவாக இங்கே கூறுகிறார். ஏசாயா 50:4 பாருங்கள்.
இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும் படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார்.
இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால் அவர் தேவனை வெளிப்படுத்தினார். அவர் பூரணமான தாசன். அவர் தன்னை யெகோவா அதோனாய் என்பவராய் வெளிப்படுத்தினார். அவர் யெகோவா அதோனாயாக இருக்கிறார். அவ்விதமே தன் மக்களுக்கு தன்னை காண்பித்தார். அவர் சாந்தமுள்ளவராக, தாழ்மை உள்ளவராக, தேவனுடைய சித்தம் செய்கிறவராக வந்தார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் என்று சொல்வதன் அர்த்தம் இயேசு தேவனுடைய வார்த்தையை கற்றார் என்பதே. இயேசு தன்னுடைய 30 வரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேள்வி கேட்கும்பொழுது அநேகர் அவர் தச்சராக பணிபுரிந்தார் என்று சொல்வார்கள். ஆனால் இது பாதி உண்மையே. அடுத்த பாதி உண்மை என்னவென்றால், அவர் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டிருந்தார் என்பதுதான். என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா? அவரே வேதத்தை கற்றுக்கொண்டிருந்திருப்பார் என்றால் நமக்கு இந்த வேதம் எத்தனை முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்திற்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறோம்? சிலர் வேதத்தை வாசிக்காமலே எனக்கு வேதம் அட்டை முதல் அட்டை வரை முழுவதும் தெரியும் என்பார்கள். அருமையானவர்களே, நாம் வேதத்தை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்குரிய வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் வழிநடத்துதல்களையும் அதிலே வைத்திருக்கிறார். தேவன் நம்மோடு பேசும்பொழுது நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். வேத வசனங்கள் மூலமாக நமது வாழ்க்கையில் உள்ள பாவங்களை ஆண்டவர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். தொடர்ந்து ஏசாயா 50:5 பாருங்கள்.
கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை.
இது இயேசு கிறிஸ்துவின் உண்மையான கீழ்ப்படிதலை பற்றி சொல்கிறது. அவருடைய சிலுவை பாடுகளிலே இதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். யாத்ராமம் 21:6 அடிமையை குறித்து இந்த விதமாய் நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக 6 பாருங்கள். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன், பின்பு அவன் எண்டைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன் என்று வாசிக்கிறோம். இவ்வாறு நிரந்தரமாக வேலைக்காரனாக இருக்க விரும்புகிறவன் அன்று செய்ய வேண்டும். அவ்விதமாகவே அவர்கள் செய்து காதிலே காதணி அணிந்திருப்பார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த குறிப்பிட்ட எஜமானுக்கு அடிமையாக இருக்கிறான் என்பதையே. மேலும் அந்த அடிமை அவ்வாறு நிரந்தரமாக அடிமையாக இருக்க விரும்பியதற்கு 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று, அவன் அந்த எஜமான் மீதுள்ள பாசத்தால் அப்படி செய்தான். இரண்டாவது, அவன் ஒரு அடிமை பெண்ணை மணந்து கொண்டபடியினால் அவளை விட்டு செல்ல மனதில்லாதபடியினால் இந்த காரியத்திற்கு ஒத்துக்கொண்டான். சரி, இது எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒத்து வருகிறது? சங்கீதக்காரன் 40:6 இந்த பழக்க வழக்கத்தை குறித்து சொல்லுகிறார். கவனிங்கள், என் செவிகளை திறந்தீர் என்று அங்கே குறிப்பிடுகிறார். இப்பொழுது இந்த வார்த்தைகள் எபிரேயர் 10:5 மேற்கோடிட்டு காட்டப்படுகிறது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இங்கே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 6 செவிகளை திறந்தீர் என்று சொல்லப்படுவது இங்கே ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்ற பொழுது அவருடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அதாவது அவருடைய செவிகளிலே துளையிடப்படவில்லை. ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த சரீரத்தை சிலுவையிலே ஆணியடித்ததின் மூலம் தன் சரீரத்திலே துளையை ஏற்றுக்கொண்டார். காதில் அல்ல, சரீரத்திலேயே எனக்காக உங்களுக்காக அவர் இப்படிப்பட்ட துளைகளை ஏற்றுக்கொண்டார். அவர் தன் மகிமைப்பட்ட சரீரத்திலேயும் கூட இந்த ஆணி அடிக்கப்பட்ட தழும்புகளை உடையவராக பரலோகம் சென்றிருக்கிறார். காதில் துளையிட்ட அடிமையை விட இவர் மிக அதிகமானதாக செய்திருக்கிறார். நம்மீது கொண்ட அன்பினாலும், நாம் இல்லாமல் அவர் பரலோகம் செல்ல விரும்பவில்லை என்பதாலும் தன்னுடைய சரீரத்தையே சிலுவையிலே பதித்து துளைகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய சிலுவை மரணத்தினாலே நாம் மீட்படைந்து பரலோகம் சென்று தேவனோடு இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உண்மையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த உண்மையை அறிந்தவர்களாக இயேசுவே எனது இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? 6 பாருங்கள்.
அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை.
இவையாவும் அப்படியே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே நிறைவேறினதை நாம் மத்தேயு, மார்க்கு, யோவான் மற்றும் லூக்கா சுவிசேஷங்களிலே பார்க்கிறோம். அவர் துப்பப்பட்டதையும், வாரினாலே அடிக்கப்பட்டதையும், குட்டப்பட்டதையும், அவமானப்படுத்தப்பட்டதையும் இங்கே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 50:10 வருவோம் என்றால், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று வாசிக்கிறோம். இவைகள் மிகவும் சிறந்த வார்த்தைகள். ஆவியானவர் மிகவும் இனிமையான வார்த்தைகளால், உற்சாகமூட்டும் வார்த்தைகளால் தேவனுடைய தாசன் மீது நம்பிக்கை வைத்து இளைப்பாறும்படியாக நம்மை வேண்டிக் கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் எச்சரிக்கையான வார்த்தைகளையும் கொடுக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். ஏசாயா 50:11 வாருங்கள்.
இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.
இதற்கு முந்தின வசனத்திலே இனிமையாக வேண்டிக் கொள்கிற வார்த்தைகளால் தேவன் பேசினதை கேட்டோம். இப்பொழுது உலகத்தின் ஒளியாகிய அவரை விட்டுவிட்டு தன்னுடைய சுய ஒளியிலே நடக்கிற ஜனங்களுக்கு அவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். ஒரு தேவ ஊழியரிடம் ஒருவர் வந்து, ஐயா, நான் உங்கள் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன், அதிலே நீங்கள் ரட்சிப்பை குறித்து கூறின காரியம் சரியாக தோன்றவில்லை, ஆகவே ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை என் அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், என்னோடு சிறிது நேரம் செலவழிக்க முடியுமா என்று கேட்டார். உடனடியாக அந்த ஊழியரும், ஐயா, நான் உங்களோடு பேச முடியாததற்காக வருந்துகிறேன், நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து ரட்சிப்பை குறித்து சொல்வதையும் நான் கேட்க விரும்பவில்லை, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறதையே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவதையே நானும் ஜனங்களும் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், உங்கள் அனுபவத்தை அல்ல என்று சொன்னார். ஆம், இன்று அநேகர் தங்கள் சொந்த அனுபவத்தின்படி, உணர்ச்சிகளின்படி தங்கள் வெளிச்சத்திலே நடக்க விரும்புகிறார்கள். வேதம் சொல்லுகிறதையெல்லாம் இரண்டாம் பட்சத்திற்கு தள்ளிவிடுகிறார்கள். இவர்களைத்தான் தேவன் இங்கே எச்சரிக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டியதே முக்கியமானது. அவரே உலகின் ஒளி. நாம் அவரை புறக்கணித்து விட்டோமானால் தானாகவே நம்முடைய வெளிச்சத்திலே நடக்க ஆரம்பித்து விடுவோம். நீங்கள் உங்கள் சொந்த சிறிய வெளிச்சத்தின் அருகிலே உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டு அதன் வெளிச்சத்திலே நடப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்தெந்தைக்கும் இங்கேயே இருந்து விடுவீர்கள், நித்திய ஜீவனை அடைய முடியாது என்று ஆவியானவர் இங்கே எச்சரிக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாம் ஏசாயா 51 தியானிக்க இருக்கிறோம். தேவன் இஸ்ரவேலை குறித்து ஒரு எதிர்கால நோக்கமுடையவராக காணப்படுகிறார் என்று நாம் உணராமல் இந்த அதிகாரத்தை வாசித்து பிரயோஜனமில்லை. அந்த உணர்வுடன் கூடவே நாம் இதை வாசிக்க வேண்டும். எப்படி சபையை குறித்தும் உங்களையும் என்னையும் குறித்தும் ஒரு நோக்கமுடையவராக தேவன் காணப்படுகிறாரோ, அதேபோல இஸ்ரவேலை குறித்தும் தேவன் ஒரு திட்டவட்டமான நோக்கமுடையவராக காணப்படுகிறார். இஸ்ரவேலை தேவன் முற்றிலும் நிரந்தரமாக புறம்பே தள்ளிவிட்டார் என்று நினைக்கக்கூடாது, நினைக்கவும் முடியாது. அவர் இஸ்ரவேலை குறிப்பிடும் பொழுது இப்போதைய சபையை குறிக்கிறார் என்று சிலர் சொல்கிறார்கள். இல்லை பெரியமானவர்களே, அவர் சபையை குறிக்கும் பொழுது சபை என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் என்று சொல்லும்பொழுது அது இஸ்ரவேல் தேசத்தையே குறிப்பிடுகிறதாயிருக்கிறது. அவ்வாறு அவர் குறிப்பிட்டிருப்பாரானால் அவர் வேதத்திலே வேறொரு இடத்திலேயாவது இதற்குரிய விளக்கத்தை கொடுத்திருப்பார். நான் இஸ்ரவேல் என்று சொல்லும்பொழுது அது சபையை குறிக்கிறது என்பதை உணர்ந்திருப்பீர்கள் என நான் நம்புகிறேன் என்று கூறியிருப்பார். ஆனால் அப்படி எந்த இடத்திலேயும் அவர் சொல்லவில்லை. இஸ்ரவேல் என்பது இஸ்ரவேலையே குறிக்கிறது. அன்று இஸ்ரவேல் எவ்வாறு சிறிய ஆரம்பத்தை உடையதாக காணப்பட்டதோ, இன்று அதேபோல சிறிய நாடாக தனியாக வைக்கப்பட்டுள்ளது. அதற்காக தேவன் அதை புறக்கணித்து விட்டார் என்று நினைக்கக்கூடாது. இதை நாம் நன்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு ஊமையை சொல்கிறேன், கேளுங்கள். புகை வண்டியை பார்த்திருப்பீர்கள். தேவன் இரண்டு விதமான திட்டங்களோடு செயல்படுவதை இந்த புகை வண்டியை வைத்து விளக்கமாக நாம் அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 2:6 நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று பார்க்கிறோம். இந்த புகை வண்டி பின்னர் வருகிறதா இருக்கிறது. இது இப்பொழுது ஓரமாக இருக்கின்ற தண்டவாளத்திலே நின்று கொண்டிருக்கிறது. முக்கியமான தண்டவாளத்திலே நிற்கிற புகைவண்டி எது தெரியுமா? எபிரேயர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது போல, அநேகம் பிள்ளைகளை மகிமேலே கொண்டு வந்து சேர்க்கிற புகைவண்டியே அங்கே நிற்கிறது. இது விசுவாசிகளை, அதாவது சபையை குறிக்கிற புகைவண்டி. இந்த புகைவண்டி புகைவண்டி நிலையத்திற்கு வந்து நிறுத்தப்பட்டவுடன் ஓரமாக முன்பு நிறுத்தப்பட்ட புகைவண்டியை மத்திய தண்டவாளத்திலே கொண்டு வந்து தேவன் விடுவார். இந்த புகைவண்டியில் அப்பொழுது பூமியில் இருக்கிற இஸ்ரவேலரும் புறஜாதியாரும் ஏறும்படி புகைவண்டி நிலையத்திற்கு வந்து சேர்வார்கள். இதுவும் சரியான சமயத்திற்கு வந்து சேரும்படி தேவன் நடத்துவார். இவ்வாறு புகைவண்டியை புறப்பட செய்வதற்கு தேவன் பயன்படுத்துகிற கடிகாரம் இஸ்ரவேல் என்பதே. அதைக் கொண்டே தேவன் பூமியின் காலத்தை அளக்கிறார். இந்த அதிகாரத்திலே தேவன் உண்மையை அறியாமல் தூங்குகிறவர்களை எழுப்பிவிட முயற்சிக்கிறார். ஒரு நித்தியமான காலை பொழுது வருகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ரோமர் 13:11-12 இவ்விதமாக வாசிக்கிறோம். கவனிங்கள், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். தொடர்ந்து ஏசாயா 51:1
பாருங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள்.
நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்வது கடிகாரத்தின் அலாரத்தை ஒலிக்க செய்வது போல இருக்கிறது. இது ஒவ்வொரு யூதனையும் அழைக்கிற தேவனுடைய அழைப்பு. தேவனை அறிய வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கவனமான இஸ்ரவேலரின் இருதயத்திற்கான அழைப்பு. எழுந்திரு, கேள், உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் உண்டு என்று தேவன் சொல்கிறார். இப்பொழுது 51:2 பாருங்கள்.
உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன்.
ஆபிரகாம் கல்தேயர் பட்டணத்தில் இருந்தபொழுது நான் அழைத்து வந்தேன். பிறகு அவன் வழியாக நான் செய்த காரியங்களை நோக்கி பாருங்கள். அவனுக்கும் அவனை கொண்டு மற்றவர்களுக்கும் நான் செய்ததை சற்றே பாருங்கள். அதேபோல உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் இருதயத்திலேயும் நான் செயல்பட விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 51:4-5 பார்ப்போம் என்றால்,
என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும்.
என் நீதி சமீபமாயிருக்கிறது. இங்கே நீதி என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் நமக்காக நீதியானார். தீவுகள் என்பது பூமியை குறிக்கிறது. இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு நான் ரட்சிப்பை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இது தேவனுடைய கரம் கொண்டு வரும் அவருடைய ரட்சிப்பை குறிக்கிறது. ஏசாயா 53:1 இதை நாம் விளக்கமாக பார்க்கிறோம். கவனியுங்கள்,
எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது?
கர்த்தருடைய மீட்பாகிய கரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியிலே வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதையே நிறைவேற்றினார். எனவே இந்த தேவனுடைய கரம் இஸ்ரவேலை எதிர்காலத்திலே மீட்டு ரட்சிக்கும் என்ற செய்தியை இங்கே அனுப்பி வைக்கிறார். தொடர்ந்து 51:11 வாருங்கள்.
அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம்.
சீயோன் என்பது பூமியிலே எருசலேமில் இருக்கிறது. இங்கே தேவன் சொல்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏசாயா 51:14-15 வசனங்களை பாருங்கள்.
சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதுமில்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர்.
ஆபிரகாமை பூமியின் எல்லையிலிருந்து தேவன் புறப்பட பண்ணினது போல தேவன் இஸ்ரவேலை மீண்டும் தன்னுடைய பூமிக்கு கொண்டு வர நோக்கமுடையவராய் காணப்படுகிறார். இந்த காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசி தெளிவாக எரேமியா 23:8 வசனத்திலே சொல்கிறார். இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், தேவன் எதிர்காலத்திலே இஸ்ரவேலை மிகவும் பெரிய அளவிலே விடுவிக்கப் போகிறார். முன்பு அவர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை மறந்து போகும் அளவிற்கு அந்த விடுதலை இருக்கும். அது மிகவும் ஆச்சரியமானது. நாம் அதை தள்ளி வைத்து விடவோ மறந்துவிடவோ முடியாது. எழுந்திருங்கள், நான் இதையே செய்யப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வசனம் 17 வாருங்கள்.
எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய்.
இந்த இஸ்ரவேலின் சூழ்நிலையும் நமக்கு சிலவற்றை சொல்கிறது. தேவன் இப்பொழுதும் நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் இன்றைய நிலையை சற்றே செய்தித்தாட்களிலே பாருங்கள். அது பிரச்சனைகள் மிகுந்த நகரமாக காணப்படுகிறது. அங்கே யாரும் சென்று நீண்ட நாட்கள் தங்க விரும்ப மாட்டார்கள். அது தேவனுடைய பிரியமான பூமியாக இருந்த போதிலும் தாவீதின் நகரமாக இருந்த போதிலும் மக்கள் அங்கே தங்க விரும்புவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனைகள். ஆனால் தேவன் அதை இன்னும் அழகானதாக மாற்றப்போகிறார். அவர் தன்னுடைய ஜனங்களை அங்கே திரும்ப கொண்டு வரப்போகிறார். இவை எல்லாம் இனிமேல் நடக்கப்போகிற காரியங்களாயிருக்கிறது. எழுந்திருங்கள், ஓ எருசலேமே, நான் உன்னை ஒரு பெரிய நகரமாக ஆக்கப் போகிறேன் என்று தேவன் சொல்கிறார். ஏசாயா 51:22 வசனத்தை பாருங்கள்.
கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கிப் போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை.
ஆம், தேவன் தன் கோபத்தின் பாத்திரத்தை இஸ்ரவேலரின் உதடுகளிலே வைத்து அழுத்தி குடிக்கச் செய்தார். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை தள்ளினார்கள். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, அவர் அந்த கோபத்தின் பாத்திரத்தை அவர்கள் உதடுகளை விட்டு எடுப்பார். அவருடைய நியாய தீர்ப்பை அவர் நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும் காலம் வருகிறது. தேவன் இஸ்ரவேலரை எந்தெண்டைக்குமாய் கைவிட்டு விட்டார் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? அவர் கைவிடுவதில்லை. தேசத்தின் மீதும் மக்கள் மீதும் அவர் நியாய தீர்ப்பை செய்த பின்பு மீண்டும் அவர்களை ஆசீர்வதிப்பார். தேவன் வெற்றி பெறுவார். இந்த காரியமே இங்கே சொல்லப்படுகிறது. தொடர்ந்து 23 வசனத்தை பாருங்கள்.
உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும் படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார்.
இஸ்ரவேலின் எதிராளிகளும் தப்பிப்போவதில்லை என்று இங்கே தேவன் சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு எதிராக அன்றிலிருந்து இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நாடுகள் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாகும், கர்த்தருடைய தண்டனைக்கு உள்ளாகும். தேவன் இஸ்ரவேல் தேசத்தை மீண்டும் அழைக்கிறதாயிருக்கிறது என்பதை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளிலே நடைபெறும் நிகழ்வுகள் இறுதி கால கட்டத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி எச்சரிக்கிறது. இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேல் தேசத்தை தேவன் தண்டித்தாலும் அவர்களை அனாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறபடியினாலே மீண்டுமாக உயர்த்துவார் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் தெளிவுபட கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் அவரை நேசிக்கும் அன்பிலிருந்து விலகி போயிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் நம்மை தண்டிப்பார், நம்மை கண்டிப்பார். நாம் அதை உணர்ந்து அவரிடத்திலே திரும்பும் பொழுது அவர் மீண்டும் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தின் கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக இன்றே அவர் அண்டை சேர்வோமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த உம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் தேசம் உம்மை விட்டு சோரம் போன பொழுதும் அவர்களை நித்திய தண்டனைக்குள்ளே நீர் விட்டு விடாமல் அவர்களை உம்முடைய அன்பினாலே சிநேகித்து மீண்டும் அரவணைத்துக் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் பாவத்திலேயும் அசுத்தத்திலேயும் விழுந்து போனாலும் மீண்டுமாக எழும்பி வர எங்களை நீர் அழைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்கள் பின்வாங்கி போன நிலைமையிலிருந்து யார் யார் உம்மண்டை வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சேர்த்துக் கொள்ளும், நீர் அணைத்துக் கொள்ளும், அவர்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 62:8. Thank you.